நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். ஐரோப்பாவினுள் வரும் ஆப்பிரிக்க குடியேறிகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்கு ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க தலைவர்கள் மால்டாவில் கூடுகின்றனர். ஆபத்தான சட்டவிரோத பயணங்களை மேற்கொண்டு மக்கள் ஐரோப்பா செல்லக்கூடாது என்பதை ஊக்கப்படுத்துவதற்காக 1.8 பில்லியன் யூரோக்கள் நிதியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்குகிறது. தலைவர்கள் சந்திக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் ஒரு சூழலில் துருக்கிக்கும் கிரேக்க தீவின் பகுதியான லெஸ்போசிற்கும் இடையே மரப்படகு ஒன்று மூழ்கியதில் 14 பேர் பலியாகியுள்ளனர். அதில் அரைவாசி பேர் சிறுவர்களாவர். கடலோர காவல்படையினர் 27 பேரை காப்பாற்றியும் உள்ளனர்.
வடக்கு ஐரோப்பாவை நோக்கி வரும் குடியேறிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்லோவேனியா குரேஷியாவுடனான தனது எல்லையில் முள்வேலி அமைக்க தொடங்கிவிட்டது. கடந்த சில வாரங்களுக்குள் 180,000 வரையான குடியேறிகள் ஸ்லோவேனியாவை அடைந்துள்ளனர். ஸ்லோவேனியாவின் இந்த செயற்பாட்டை விமர்சித்துள்ள அயல் நாடான குரேஷியா, ஸ்லோவேனியா குடியேறிகளுக்கு வரவேற்பு நிலையங்களை அமைப்பது நல்லதாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலப்பரப்புகளில் உள்ள இஸ்ரேலிய குடியிருப்புகளில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மீது அது இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டது என்ற முத்திரையை பொறிக்க முடியாது என்ற புதிய நெறிமுறைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆனால் இந்த புதிய கொள்கையை இஸ்ரேல் கடுமையாக எதிர்த்துள்ளது. இதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்புதல் கிடைக்க 3 ஆண்டுகள் ஆகியுள்ளன. இந்த முடிவு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இஸ்ரேலிய தூதுவர் டேவலர் பிபிசியிடம் கூறி அதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த முடிவு தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கை, அரசியல் சார்ந்ததல்ல என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது.
மியான்மரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தலின் வெற்றிக்காக ஆங் சாங் சுகியின் எதிர்க்கட்சிக்கு அந்நாட்டு அதிபர் தெயின் ஷேன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆங் சாங் சுச்சியின் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி மக்களின் விருப்பங்களை முழுமைப்படுத்தும் என தாம் நம்புவதாக அதிபரின் பேச்சாளர் இடியூட் பிபிசியிடம் தெரிவித்தார். வாக்காளர்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் ஆட்சியை கையளிக்க உள்ளதாகவும் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் அதிபர் தெரிவித்துள்ளார். இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளின்படி ஆங் சாங் சுச்சியின் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி 90% ஆசனங்களை வென்றுள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் பொதுமக்கள் 7 பேரை கொலை செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காபூலில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் அண்மையில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இது பார்க்கப்படுகிறது. தெற்கு மாகாணமான சாபூலில் ஹசாரா சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த 2 பெண்களும் 9 வயது சிறுமியொருவரும் அடங்கலாக 7 பேர் கொல்லப்பட்டனர். அதில் சிலரது கழுத்து வெட்டப்பட்டிருந்தது. பச்சை கொடிகளால் சுற்றப்பட்ட சவப்பெட்டிகளை சுமந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மழையில் நனைந்தவாறு அதிபர் மாளிகையை நோக்கி சென்றனர். அதில் அநேகமானோர் பெண்களாவர்.
உலக தலகள விளையாட்டின் முன்னாள் தலைவர் லைமன் டயக் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் கௌரவ உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை வேலையாக்குதல் போன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பிரான்சில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முறையான விசாரணையை அடுத்து அவர் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினால் கடந்த செவ்வாய்க்கிழமை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
தமிழகத்தில் 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறைந்தது 30 பேர் பலியாகியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் கடந்த 8ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையின் மூலமே பெரும் மழையை பெற்று வருகிறது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் சுமார் 440 மில்லிமீட்டர் வரை மழை பெய்வது வழக்கம்.
தென்கிழக்கு துருக்கி ஈராக்கை அண்டிய எல்லையில் குர்திஸ் கிளர்ச்சியாளர்கள் காவல்துறையினரின் காரொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் காவல்துறையினர் 3 கொல்லப்பட்டனர் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.